அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இது அந்த இலக்கணம். இது என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க.
ஆதி பகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை.
ஆண்டவனுக்கு ஆதி என்பது சிறப்பு பொது பெயர், பகவன் என்பது சிறப்பு பெயர். இதுதான் அம்மா அப்பா பெயர் என்று சொல்லுகிறார். ஆண்டவனுக்கு ஆதி அன்று தொடக்கம் இருக்கிறபடியால் அவனுக்கு ஆதி என்று ஒரு பெயர், பகவன் என்று இன்னொரு பெயர், பொது பெயர். இங்கே இறைவனை சொல்லுகிற பொழுது ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னார், ஆதி பகவன். அப்படி சொன்ன காரணத்தினாலே மாமரம் என்று சொன்னது போல, நாகப்பாம்பு என்று சொன்னது போல, பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அந்த இலக்கணத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்வதற்காகத்தான் ஆதி பகவன் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுல ஒன்று சொல்கிறார், ஆதி பகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடல் நூல் முடிவு என்கிறார். ரொம்ப இலக்கணம் பிடிச்ச ஆட்கள் என்று நினைப்பீர்கள். ஒரு கொஞ்ச நேரம் இந்த உரை குறிப்பு தாண்டு மட்டும் இதை கொஞ்சம் சகிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்கிறார் என்றால், ஆதிபகவன் இருபேரொட்டு பண்பு தொகை, அது என்ன வடநூல் முடிவு? தமிழிலே புணர்ச்சி விதி உண்டு, அது உங்களுக்கு தெரியும். இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஒரு இழப்பு இரட்டிக்கும், ஒரு இழப்பு குறையும் என்பதெல்லாம் இல்லை, அது தனியே படிக்க வேண்டிய ஒரு பாடம் புணர்ச்சி விதி. இந்த ஆதி சக பகவன் பகவன் என்று போனால் தமிழ் பண்பாட்டின்படி, தமிழ் மொழி இலக்கணத்தின்படி அதை எப்படி புணரும் என்று கேட்டால் ஆதி பகவன் என்று புணர வேண்டும். ஆதி சக பகவன், ஆதி பகவன், அதுக்கு இலக்கணம் உண்டு. ஆனா இங்கே ஆதி பகவன் என்றே போட்டுட்டார். அப்ப திருவள்ளுவர் முதல் குறளிலே பொருள் பிழை விட்டார், அடுத்தது இலக்கண பிழை விட்டார். ஆதி பகவன், இப்ப நாங்க இப்ப என்ன நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஒரு இவ்வளவு படிச்சுட்டு திருவள்ளுவர்ல இந்த பிழை, இந்த குறள்ல இந்த பிழை, பரிமளருக்கு தெரியும் திருவள்ளுவருடைய பெருமதி, அப்படி சொல்ல மாட்டார். ஆதி பகவன் என்றது ஆதி பகவன் என்றல்லவா வந்திருக்க வேண்டும். ஏன் ஆதி பகவன் என்று போட்டால், அப்படி போடுவதற்கு வடநூல் இலக்கணத்திலே உரிமை உண்டு. வடநூல்களுடைய இலக்கணத்திலே ஆதி பகவன் என்பதை ஆதி பகவன் என்றே சேர்க்கலாம் என்று இருக்கிறபடியால் அது தப்பில்லை என்பதை சொல்வதற்காக ஆதி பகவன் என்பது இருபேரொட்டு பண்பு தொகை, அது வடநூல் முடிவு என்றார். வடநூல் முடிவு என்றால் வடநூல் இலக்கணங்களிலே அதற்கு சான்று இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார். மேலப்படி,
உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது, காணப்பட்ட உலகாதல் உலகத்தால் காணப்படாத கடவுள்.
முதல் முதலடியில நில்லுங்க. உலகு என்பது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. எப்பவும் உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது, ஒன்று உயிர் பொருள்கள், மற்றது உயிர் இல் பொருள்கள் என்று உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது. அப்போ உலகு என்று பொதுப்பட சொன்னால் இது ரெண்டையும் குறிக்க வேண்டும். இங்கே ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னார் அல்லவா. இங்கே இந்த உலகு என்பது உயிர் பொருள் உயிரில் பொருள் ரெண்டையும் குறிக்கிறதா என்று ஒரு கேள்வி வரும். திருவள்ளுவர் சொல்றார், பரிமளர் இல்லை, இது உயிர் பொருளை மட்டும்தான் குறித்து நிற்கிறது என்கிறார். ஏனென்றால் இறைவன் தான் நமக்கு முதல் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அறிவு பொருளுக்கு மட்டும்தான் ஒன்று. இந்த மேசைக்கு தெரியாத கடவுள் தான் தன்னை படைத்தார் என்று நமக்கு தெரியும். அதனாலே ஆதிபகவன் முதற்று என்று குறளிலே வந்தபடியால் இதை உணரத்தக்க உயிர்களைத்தான் இங்கே உலகு என்று சொன்னார் என்று, உலகு என்பது இங்கே உயிர்கள் மேல் நின்றது, உயிர்கள் மேல் நின்றதா ஏறி நின்றதல்ல, உயிரை குறித்து நின்றது என்று அதற்கு அர்த்தம்.
காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது.
அது கடைசி வரி என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த பிரச்சனை இந்த குரல் நீங்க கவனிச்சு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. இந்த இரண்டாவது அடியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக ஆதிபகவன் முத்துன்றால் உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது. இதுதான் இதுக்கு அர்த்தம் பண்ற. இதை படிக்கிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைப்போம், உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது என்றால் இந்த உலகம்தான் ஆதிபகவனை நியமித்தது என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது, அப்ப அதை முதலாக வச்சது யாரு? உலகம் என்று நினைப்போம், உலகம் வச்ச ஆண்டவன் வந்தான், ஆண்டவன் வைத்துத்தானே உலகம் வந்தது. ஆனால் இந்த குறளிலே சொல்லமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் உலகம் ஆண்டவனை நியமித்தது என்றது போல இருக்கிறது. அப்படி புரியாதே. அப்ப ஏன் அப்படி சொன்னார் என்றால், கடவுள் நாம் அறியக்கூடிய பொருள் அல்ல, உலகம் நாம் அறியக்கூடிய பொருள். அப்போ காணக்கூடிய ஒரு பொருளை வைத்துத்தான் காண முடியாத பொருளை நாம் உணர வேண்டும். நான் நேற்று சொன்னேன், புகையை வைத்து நெருப்பை முடிவு செய்கிறோம். அப்ப இந்த புகை இருந்தபடியால் நெருப்பு இருக்கிறது என்கிறோம். அப்ப புகையா நெருப்பை உண்டாக்கியது? ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றார், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது. அப்ப உடனே புகைதான் நெருப்பை உண்டாக்கியது என்று ஒருத்தன் சொன்னால் அவன் முட்டாளாவான் அல்லவா? அதுபோலத்தான் இதுகம், உலகம் கடவுளை முதலாக உடையதென்றால் உலகம் கடவுளை வைத்ததென்று நினையாதே. கடவுள்தான் உலகமாக இருக்கிறார், உலகத்தை வைத்தார். ஆனால் ஏன் உலகத்தை முன் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், காணக்கூடியதை வைத்து காணாததை அறிய வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்படி சொல்லினாரேனும், அதான் அவர் சொல்றார், அப்படி சொன்னாரேனும் உலகத்துக்கு கடவுள் முதல் என்பதை நீ அறிந்து கொள் என்று எழுதுகிறார். ஒரு குறளுக்கு இவ்வளவு தூரம் எனக்கிட்ட ஒருத்தர் உரை எழுதுவாரா? அந்த அந்த வசனத்தை படிங்க. காணப்பட்ட உலகுக்கு,
காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க.
அவர் பயப்படுறார், நாங்க தப்பா பொருள் கொண்டுருவோம் என்று அவர் பயப்படுறார். ஒரு நல்ல ஆசிரியனுடைய பொறுப்புணர்ச்சி. இதை படிச்சுட்டு அப்ப உலகம் தான் கடவுள் நேம். ஏன்னா இப்ப நாத்திகர்கள் அப்படித்தானே சொல்லுகிறார்கள், கடவுள் என்று ஒரு பொருள் இல்லை, எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒன்னும் உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லுகிறார்களே. அப்ப இந்த குரலை சாட்சியா எடுத்துக்கொள்வான். திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பார், உலகத்தை கடவுள் என்று இப்படி இந்த தப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார். தெரிந்ததை வைத்து தெரிந்தா தெரியாததை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாரே தவிர, இது அதை நியமிக்கவில்லை, அதுதான் இது நியமித்தது என்பதை விளங்கிக் கொள். இவ்வளவு நுட்பமாக ஒரு ஒரு குரலுக்கு விளக்கம், இலக்கண குறிப்பு, பொருள் குறிப்பு எல்லாம் சொல்லிவிட்டு அப்பவும் முடியலை. கடைசியா சொல்லுகிறார், ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. அண்மையில் ஒரு திருக்குறள் புத்தகம் படித்தேன், பாருங்க, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், அதில் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அழகான புஸ்தகம், ஏகாரம் தோற்றத்தின் கண் வந்ததுன்னு எழுதியிருக்கிறார். அப்படியே எழுதியிருக்கிறார்கள், தோற்றத்தின் கண் வந்தது. நீங்க சிரிக்கிறீங்க, இனி இதுவே இலக்கணமாகிரும். தேற்றத்தின் கண் வந்ததுன்றா இவனுக்கு நாம பிழையன்றா ஆகிற போகுது. இப்ப என்ன பிரச்சனை என்றா, ப்ரூஃப் ஆகுறதுக்கே ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள் தமிழ்ல. ப்ரூஃப், ஏன்னா அவனுக்கு தெரிய வேணுமே, தனியா எழுத்து தெரிஞ்சா போதாதே, பொருள் தெரிய வேணுமே. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது என்னவென்றால், இந்த ஏ என்ற எழுத்து இருக்கிறதே, ஆனா அவனா இன என்ன உணவுன ஏனா, இந்த ஏனா போடுகிற பொழுது ரெண்டு காரணத்துக்காக அந்த ஏகாரத்தை போடலாம். இது அடுத்த இலக்கணம் இன்றைக்கு முதல் குரல்ல அடுத்த இலக்கணம். ஏ என்ற எழுத்தை நாங்கள் ஒரு மொழியிலே சேர்க்கிற பொழுது ரெண்டு காரணம், ஒன்று ஒன்றிலே இருந்து ஒன்றை பிரிப்பதற்கு போடலாம். அந்த ஏகாரத்துக்கு பிரிநிலை ஏகாரம் என்று பெயர். இவருள் அவரே நல்லவர். இங்க ஒரு ஏ போட்டேனே, இவருள் அவர் நல்லவர் அல்ல, அப்படி சொல்லல, இவருள் அவரே நல்லவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவரையும் இவரையும் நான் பிரிப்பதற்காக ஒரு ஏனா போடுகிறேன். இவருள் அவரே நல்லவர் என்றால், கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், நான் ஒருத்தரை காட்டி இவருள் அவரே நல்லவர் என்றால் அவரை தனியா பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கிறதுக்கு ஒரு ஏனா போட்டால் அது பிரிநிலை ஏகாரம் என்று அர்த்தம். ஒன்னொன்று உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஏகாரம், திருவள்ளுவரே புலவர், திருவள்ளுவரே புலவர். திருவள்ளுவர் புலவர்ன்றதுக்கும் திருவள்ளுவரே புலவருக்கும் வித்தியாசம், ஒரு எழுத்து தான் வித்தியாசம். திருவள்ளுவர் புலவர், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரே புலவர் என்றால் எத்தனை புலவர் இருந்தாலும் இவன் ஒருத்தன் தாண்டா புலவர். அப்ப அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், தேற்ற ஏகாரம் என்று பெயர். பிரிநிலை ஏகாரம், தேற்ற ஏகாரம் என்று ஏகாரம். ஏகாரம் என்றால் என்ன காரம் என்று நினைச்சிடப்படாது. ஏனா என்ற எழுத்தை குறிப்பதற்கு ஏகாரம், ஊனாவை குறிப்ப உகரம், ஏனா ஏகரம், அந்த மாதிரி சொல்வதற்காக ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இங்க எங்க ஏனா வந்திருக்கு இந்த குரல்ல பாருங்க,
முதற்றே
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, முதற்று உலகில்ல, முதற்றே உலகு. இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆண்டவன் மட்டும்தான் காரணம், அதை உறுதிப்படுத்துறார். ஆண்டவனும் ஒரு காரணம், முதற்று ஆண்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகு என்று போட்டிருந்தமா இருந்தால் இறைவனும் ஒரு காரணம் என்று வந்துவிடும். வேற காரணமே கிடையாதுடா, அவன் மட்டும்தான்டா காரணம் என்று சொல்வதற்காக ஒரு ஏனாவை போட்டு அதை சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, இலக்கணம் தேவையா தேவையில்லையா? இதை நான் சொல்றதுக்கு வசனம் சொல்லணும், உலகத்துக்கு ஆண்டவனை தவிர வேறொரு காரணமும் இல்லை, ஆண்டவன் மட்டும்தான் காரணம் என்று நான் இவ்வளவும் சொல்றத ஒரு ஏனாவை போட்டு முடிச்சுட்டார். ஒரு ஏனாவப்படு முதற்றே உலகு. அதை எடுத்துக்காட்டுறார் பரிமளர்கள். ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது, தோற்றத்தின் கண் வந்தது இல்லை, தேற்றத்தின் கண் வந்தது. இப்போ குறளுக்கு உரை குறிப்பு முடிந்து போய்விட்டது, உரைப்படுத்தி விட்டோம். இப்போ இதுக்குள்ள இருக்க டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் எடுத்து பிரித்து காட்டிட்டேன். இதில் எப்படி மொழி வந்திருக்க வேண்டும், ஏன் இதுக்கு தலைமை எடுத்துக்காட்டுவோமை என்று பெயர், ஏன் இருபேரொட்டு பண்பு தொகை என்று பெயர், இத்தனையும் சொல்லி மொழி அறிவும் கொடுத்துட்டார், பொருள் அறிவும் கொடுத்துட்டார். நான் இப்பவும் சொல்கிறேன் பாருங்க, முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, மொழிக்கு மூன்று நிலை உண்டு. ரொம்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் பல பேர் முதல் நிலையே தாண்டுவதில்லை. மொழி என்பது எழுத்துக்களாக சொற்களாக இருப்பது மொழி. மொழியை சும்மா பிடிச்சி வச்சிருந்து பிரயோசனம் கிடையாது. இப்போ எல்லாம் அப்படித்தான் வந்துட்டுது. மொழியை சும்மா மொழி அளவில் மொழியை ரசிப்பது, அப்படி சொல்றதுல ஒரு பெருமையும் இல்லை. மொழி என்ன செய்ய வேண்டும் என்றால், மொழி பொருளை கொண்டு வந்து நம்மிடம் தர வேண்டும். மொழிக்கு வேலை எப்ப என்ன என்று கேட்டீங்களா என்றால், பொருளை கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பது தான் மொழியினுடைய வேலை. இப்போ காப்பி டம்ளர்ல தருகிறார்கள், டம்ளருக்கு என்ன வேலை? காப்பியை பத்திரமா கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பது. காப்பி குடிச்ச பிறகு டம்ளர் என்ன பண்ண முடியும்? தூக்கி போட வேண்டியதுதான். அதுபோல பொருளை கொண்டு வந்து உங்களிடம் பத்திரமாக சேர்ப்பிக்கிறது தான் மொழியினுடைய வேலை. பொருள் வந்து சேர்ந்துட்டுதா, மொழிக்கு வேலை இல்லை, தூக்கி போடுறவன். கம்பர் இதை சொல்ற, அதுதான் பாருங்க, எவனை பார்த்தாலும் பெரிய ஆளாத்தான் இருக்கிறான் நம்ம தவிர. கம்பர் சொல்றார், தாடகிக்கு மேல அம்பு போடுகிறான் ராமன். கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் லக்னத்தினாலே, அதனால கொஞ்சம் இலக்கியத்துக்குள்ள போய் வருவோம். கம்பர் என்ன செய்கிறார், தாடகை மேலே ராமன் அம்பு போடுகிறார். முதல் போர், ராமனுடைய கன்னிப்போர், கன்னிப்போர் முதல் போர், அம்பு போடுகிறான். இந்த அம்பு எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு சொல்ல வேண்டும், வேகமா போகுது. ராமனுடைய அம்பு எப்படி இருக்குன்னு சொன்னா தானே கதாநாயகன். இப்ப இந்த நடிகர்கள் இங்கிருந்து அங்க பாஞ்சு அடிக்கிறானே, அந்த மாதிரி முதல்ல ஒரு ஈர்ப்பு உண்டாகவன் கதாநாயகன்ல. அந்த காலத்து வழக்கம் தான் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். அண்மையில் ஒரு படம் பார்த்தா, இந்த கட்டிடத்திலிருந்து என்னமோ பாஞ்சு அடுத்த கட்டிடத்துக்கு போய் அடிக்கிறார் ஒரு கதாநாயகன். அப்போ அம்முதல் அம்பு போடுகிறார், அதனுடைய பிரமிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிற கம்பன் இந்த கம்பு அம்பினுடைய வேகம் சொல்லுகிறார். எப்படி சொன்னார் என்றால், அக்கினி போல போயிட்டு காற்று போல போயிட்டு இதெல்லாம் பிரயோசனம் இல்லை, அதை விட வேகமாக ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு கம்பன் சொன்னான், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் என்றான். அந்த அம்பு எப்படி போனது என்றால், சொல் போல போயிட்டு. இங்கே பாருங்க, நான் சொல் என்றேன், நான் சொல்லி அது உங்கள் காதுக்கு வந்து சேர்றதுக்கு இடையில ஏதாவது நேரம் இருந்ததா? நான் சொல்லுகிற அதே நேரம் உங்களுக்குள்ள வந்துட்டது அல்லவா, அந்த ஸ்பீட்ல போச்சான் அம்பு. அது வேகம் எப்படிப்பட்ட வேகம்? கடிய வேகம். எப்படிப்பட்ட அம்பு? சும்மா அம்பு இல்ல, சுடுசரம். இவ்வளவுத்தையும் ஒரு வரியில சொல்றான் பாருங்க, சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அல் என்றால் இருட்டு. தானக முன்னுக்கு வந்து நிற்கிறாள், இவன் இந்த அம்பை போடுறான். சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. இப்ப அடுத்தது என்ன சொல்ல வேணும், அம்பு போட்டுட்டான், தாடகையை துளைச்சு கொண்டு போச்சு. உன்ன யாராவது குசும்பு பண்றவன் இருப்பான், அது ஒரு பொம்பளையில போட்டா அம்பு போகும் தானே, இதால ஏதோ ராமபானம் பெரிய பானமான்னு கேட்பான். பெண்கள் மென்மையானவர்கள், தொலைக்கிறதாச்சு சொன்னான். அவள் மென்மையானவள் இல்லை, கல்லொக்கும் நெஞ்சு. அவளுடைய பெரிய பாறை போல இருக்கிறதாம் அவளுடைய நெஞ்சு, அதுல போய் குத்திச்சு. எப்படிடா போச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு உவமை சொல்றான். இந்த உவமை பாருங்க, எங்க இதை தெரிஞ்சு கொண்டு தர்றப்பொழுது அது எப்படி இருந்தது என்றால், கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று. முதுகு பக்கமா போச்சு, எப்படி போச்சுன்னு, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. படிக்காத முட்டாளுக்கு படித்தவன் சொன்ன புத்திமதி போல அப்படியே போயிடுச்சான். இதுல விளையாட்டு பண்ணுவார்கள் புலவர்கள், என்ன தெரியுமா, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்னேன், படிப்பறிவில்லாத மடையர்களுக்கு. அப்ப இதை வச்சு ஒரு சில பேர் சொல்வார், கல்லா புல்லவர் என்று கம்பர் சொன்னபடியால் கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப படித்த படிக்காத கல்லனை விட படித்த கல்லன் தானே அதிகமா இருக்கிறான். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் அப்படியே போயிட்டது என்றான். இதுல பல விஷயங்கள் பாருங்க. சில பேர் முட்டாள்கள், நீங்க வீட்டுல புத்தி சொல்லி பாருங்க, இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி கேட்பான். நாங்க நம்புவோம் இவன் ஏதோ நாம சொல்றதெல்லாம் ஆமோதிக்கிறான். அவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. காதுக்குள்ள போற புத்திமதி எங்க உள்ள நின்ற போதோண்டு ஆட்டி ஆட்டி வெளியில வர்றான். இப்ப இதுல என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இலக்கியத்துக்குள்ள போனா அப்படியே போகலாம். நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்க பாருங்க, அம்பு தாடகையினுடைய நெஞ்சுக்குள்ள போற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான்? சொல்லக்கும் கடிய வேக சுருசரம். வெளியில போற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான்? பொருளென போயிட்டன்றேன். உள்ள போகிற பொழுது சொல், வெளியே போகிற பொழுது பொருள். ஏன் தெரியுமா? சொல் செவியோட நின்றுடும், பொருள் தான் உள்ள நிற்கும். அப்போ மொழியில ஒரு மொழியை படிப்பது என்பது முதல் சொல் படிக்க வேணும். சொல்லில இருந்து பொருளுக்கு போயிடணும், பொருளுக்கு போனணும் மொழியை தூக்கி போட்டுறணும். நேற்று நீங்க பல பேர் இந்த வட சொல் தமிழ் சொல் பற்றி நிறைய கேட்டீர்களே. பொருளுக்கு போனவனுக்கு சொல் ஒரு பிரச்சனையே இல்லை. பொருளுக்கு போயிட்டா சொல் ஒரு பிரச்சனையே இல்லை. சொல்லில மெனக்கட்டுன்னா பொருளில் போற தூரத்தை விட்டுடுவோம். அப்போ மொழியினுடைய தேவை அந்த அளவில் முடிஞ்சுதா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு நிலை உண்டு. அது என்னவென்று கேட்டால், பொருள் உணர்வாக மாற வேண்டும். அப்பதான் மொழி பூரணம் பெறும். சொல் பொருளாக மாறி பொருள் உணர்வாக மாற வேண்டும். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப அம்மா, ஆனா அம்மன்னா மாவண்ணா அம்மா, இது என்னது? சொல். அம்மா என்று சொன்ன உடனே ஒரு தாயினுடைய வடிவம் நமக்கு நினைப்பு வருகிறது அல்லவா, அது பொருள். இந்த தாயிட வடிவம் வந்த உடனே தாய்மை உணர்வு நம் நெஞ்சை தாக்குகிறது அல்லவா, அது உணர்வு. அப்ப அம்மா என்று சொன்னால் அந்த உணர்வு தான் பயனே தவிர இந்த சொல்லோ பொருளோ பயனில்லை. அது மட்டுமல்ல, மொழி நிலையிலே உணர்வுக்கு போய்விட்டீர்களே ஆனால் பிரிவு இருக்காது. மொழி நிலையில இருந்தால் எப்பவும் பிரிவு இருக்கும். அம்மா என்று நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் உம்மா என்கிறான், ஒருத்தன் மம்மி என்கிறான், எல்லாம் ஒன்றுதான். இப்ப அம்மா உமா மம்மி என்றோட அவன் வெள்ளக்காரன், இவன் முஸ்லீம், இவன் தமிழன் என்று பிரிவு வந்து விட்டது. இப்போ அம்மா என்ற உடனே தாய நினைங்க, இந்த மொழியை விட்டுட்டு தாய நினைங்க, அம்மா உமா மம்மி எல்லாம் தாய் தானே, தாய் என்று வந்து விட்டோன்னா பிரிவு குறைஞ்சு போச்சு, பிரிவு குறைஞ்சு போச்சு. அப்ப தாய் மட்டும்தான் நினைப்புக்கு வர்றாள். ஆனால் பொருள்ல கூட கொஞ்சம் பிரிவு உண்டு. இப்ப அம்மான்றோட ஒரு பூ வச்ச அம்மா நினைப்புக்கு வருவா, உமான்றோட ஒரு மொட்டாக்கு போட்ட அம்மா ஞாபகத்துக்கு வருவா, மம்மின்றோட ஒரு கவுன் போட்ட அம்மா ஞாபகத்துக்கு வருவா. அப்ப அங்கேயும் கொஞ்சம் பிரிவு உண்டு தானே. தாய்மை என்ற உணர்வுக்கு போங்க, அங்க பிரிவே கிடையாது. ஆகவே மொழி சுத்தம் பெற வேண்டுமானால் அதை உணர்வாக்கினால்தான் அதனுடைய பயனை நாங்கள் முழுசாக பெறலாம். அப்படி உணர்வாக்க வேண்டுமானால் இலக்கண கல்வியை நாம் படித்தே ஆக வேண்டும். அது மறந்து போகாது. இல்லாவிட்டால் சரியான மொழி சேராத பட்சத்திலே அது பொருளாகாது, பொருளாகாத பட்சத்திலே உணர்வாகாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சு சொன்னதா நீங்க நினைக்காதீங்க. சகலகலாவல்லி மாலை என்று ஒரு பாடல் இருக்கிறது நம்ம தமிழிலே, சரஸ்வதி மேல பாடப்பட்டது, குமரகுருபர சுவாமிகள் பாடினார். அவர் அந்த பாட்டிலே சொல்றார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்கிறார். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, அந்தால ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டது. பாட்டு என்பது மொழி, பொருள் என்பது அதனுடைய பொருள், உணர்வு என்பது அதனுடைய பயன். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதெய்த நல்காய், அப்படி சொல்லிக் கொடு என்கிறார். ஆகவே மொழி படிக்கிற பொழுது நான் எப்பவும் சொல்லுகிறேன், இந்த தேவையில்லாத பகையுணர்ச்சி எல்லாம் வேண்டாம். மொழி, சமயம், இவையெல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்த வந்தவை. நம் பெரியவர்கள் ஏன் மொழியை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். ஏன் சமயத்தை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். இந்த மொழியையே வைத்து, இந்த சமயத்தையே வைத்து சண்டை பிடித்தால் அதை விட கீழ்மை ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் படிக்கிறவனுக்கு அது கட்டாயம் தெரியும். இப்போ முதல் குறள் முடித்து விட்டோம். இனி இரண்டாவது குறளுக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். இன்னும் நின்று நுழைகிறதானால் நுழையலாம். எப்ப படிச்சு முடிக்கிறது? இந்த பிறவியில முடிக்க வேணுமே. இரண்டாவது குறளுக்குள்ளே இப்போ நாங்கள் நுழையப் போகிறோம். படிங்க.
கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என் எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின்.
தொழார் எப்படி எழுதியிருக்கிறார்?
தொழார்
என்று எழுதியிருக்கார். அப்படிதான். அதாவது மொழிப்பயிற்சி நமக்கு குறைந்து போய்விட்டதுங்க. அதாவது அளபடை என்று ஒன்று இருக்கிறது, அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. அளபடை என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு அட்சரத்துக்குரிய ஓசை அந்த ஓசையை விட அளபெடுத்து நின்றால் அது அளபடை. இப்ப நாங்க அது பயிற்சியில இல்லை, மொழி பயிற்சியில இல்லை, ஆனா உணர்வு பயிற்சியில வைத்திருக்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அளபடை என்று ஒரு சொல், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். உடுப்பதும் உண்பதும் என்று எழுதுகிறோம் அல்லவா, அந்த அந்த ஓசையை நீட்டுவதற்காக அந்த முடிவெழுத்தை அதனோடு சேர்த்து எழுதுவார்கள். தொழார் என்று இருக்கிறதே, அதுக்கு அந்த ஆர் என்ற ஓசையை நீட்டுவதற்காக தொழார். என்னவென்று கேட்டால் அது தேவை இருக்கிறது என்று அர்த்தம். மொழி ஓசை சில நேரத்திலே நீட்ட வேண்டும். நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேனோ என்னமோ தெரியவில்லை. இப்போ ஏன் அளபடை தேவை என்றால், சில நேரத்திலே உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு மொழியை நீட்ட வேண்டி இருக்கிறது. ஒருத்தி கீரை விற்கிறாள் என்று வைங்க, வீதி வழியா கீரை விற்கிறாள், கீரை 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 என்றா அடுத்த வீட்டுக்கு கேட்காது, அப்ப கீரை வில்படாது. அப்ப அவள் என்ன செய்யணும், கீரை என்ன வேணும். தமிழ் எழுத்துக்கு எங்க இந்த சத்தம் வந்தது என்று கேட்டால், அளபட பண்ணு என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம், ஐயோ 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 என்று அழுதால் அந்த கவலை வராது, ஐயோ என்றால் கவலை வந்துவிடும். இந்த உணர்வு மிகுதிக்காக அளபடை என்று அந்த ஓசையை நீட்டுவதற்கு நமக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அளபடை தான் இங்கே போட்டிருக்கிறார். கற்றதனாடாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என்றா, இதுக்கு நயஞ்சொல்லுகிறவர் சொல்றார், அளபடை போட்டா என்ன அர்த்தம்டா, அதை நீண்டு பிடிகிறான்னு அர்த்தம். தொழார் என்றா இப்படி கும்பிட்டுட்டு விட்டுருவான், தொழார் என்றா நல்லா நெடுக கும்பிடுறான்னு அர்த்தம். அளபடைக்கு அப்படி நயம் சொல்வார்கள். பிடித்த புனை கல்வி பெரும்புனை விடும் என்று சிவய சிந்தாமணியில் ஒரு வரி. இந்த வறுமை என்ன செய்யுமா, கல்வியையும் விட பண்ணி போடுமா. அதுக்கு எப்படி சொல்றார், பிடித்த கல்வி பெரும்புனை விடும் என்று கைக்கு அம்படாத அளவுக்கு போயிருண்டான்னு வர்றது. இந்த இதுல வர்ற அளபடை என்ற இலக்கணம், அடுத்த இலக்கணம் அளபடைய புரிந்து கொள்ளுங்க. திருப்பி குரலுக்குள்ளே போவோம்.
கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என்,
அதை வாசிக்கிற பொழுது அந்த சவுண்ட பிரிச்சு தனியா சொல்லப்படும், தொழா அர் எனின் என்று பிடிக்க கூடாது. தொழார் எனின் என்ற அந்த ஓசையை நீட்ட வேணுமே தவிர அச்சரத்தை பிரித்து நாம சொல்லப்படாது. படிங்க.
கற்றதனால் ஆய பயன் என்.
இப்பதான் நாங்க எல்லாரும் நேசரியில இருக்கிறோம், தமிழ் எழுத்துக்களை எப்படி படிக்கிறோம் படிக்கிறோம், ஒன்னும் தப்பில்லையே. இப்பயாவது படிச்சாத நல்லது தானே.
எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது. வாளறிவன் நல்தால் தொழார் எனின், தொழார் எனின் மெய் உணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எவன் என்னும் வினா பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை பிறவி பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றால் என்றார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறித்தல் என்பது இதனான் கூறப்பட்டது.
அப்படி நேரா எக்ஸ்பிரஸா வந்து சேர்ந்துட்டோம். இனி நின்று நின்று ஒரு ஸ்டேஷனா நிற்போம். முதல் குரல் படிக்கிற பொழுது கடைசியிலே ஒரு அடி பார்க்காம வந்துட்டோம். அது என்னன்னு கேட்டா, இக்குறளால் முதல் கடவுளது
உண்மை கூறப்பட்டது,
உண்மை கூறப்பட்டது என்றார். உண்மை என்றது நிரூபணம் என்று அர்த்தம். முதல் குரலிலே அகர முதல எழுத்தெல்லாம் என்ற முதல் குரலிலே முதல் கடவுளது உண்மை கூறப்பட்டது அப்படின்னு தான் என்ன அந்த குரலை பிரிக்கிறார் என்று அர்த்தம். பத்து குரலும் கடவுளை பற்றி தான் சொல்ல போகிறது, அது என்ன முதல் கடவுள், அப்ப நமக்குள்ள இவரே சண்டையை உண்டாக்கிடுவார் போல இருக்கிறதே என்று ஒரு கேள்வி வரும். நான் படித்த சமயத்தை வைத்து, நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் என்றபடியால் அந்த சமயம் சொல்லுகிற தத்துவத்தின்படி ஒரு உண்மை சொல்லுகிறேன். கடவுளை பெரும்பிரிவுகளாக கடவுள் அமைப்பை ரெண்டாக பிரித்தார்கள் நம் பெரியவர்கள். இறைவனுடைய வடிவம் சொல்லுகிற பொழுது பெரும்பிரிவு ரெண்டு பிரித்தார்கள். ஒன்று, இறைவனுக்கு சொரூப நிலை என்று ஒரு நிலை உண்டு, தடத்த நிலை என்று ஒரு நிலை உண்டு. இதெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள், அப்பதான் சமய உண்மை சமயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுளுடைய நிலையை இரண்டு சொல்லாலே போடுவார்கள். ஒன்று சொரூப நிலை இறைவனுக்கு, தடத்த நிலை. இந்த சொரூபம் என்றால் என்ன, தடத்தம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி பிறக்கும். இந்த சொரூபம் என்ற சொல் நாம சாதாரண பயன்பாட்டிலே அந்த இறைவனுடைய உருவத்தை குறிப்பது போன்ற ஒரு அமைப்பு, அந்த சொரூபம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா. ஆனால் அதுவல்ல அர்த்தம். சொரூபம் என்பதற்கு என்ன நிலை என்றால், உன் புத்திக்கு அகப்படாத நிலை என்று இறைக்கு ஒரு நிலை உண்டு. அது அல்லாவோ கடவுளோ இயேசுவோ எவரோ, இறைவன் என்பவன் வியாபகத்தன்மை கொண்ட இறைவனை என் சின்ன புத்தியாலே நான் அறிந்து கொள்ள முடியாது. கடலை டம்ளர்ல அள்ள முடியுங்களா, கடலை டம்ளர்ல அள்ள முடியுங்களா? முடியாது தானே. அப்போ முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது. இது முதல் நிலை. நம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக கடவுள் இல்லை என்றாகிவிடுமா? நம் புத்தியால் புரியவில்லையே தவிர அப்படி ஒரு நிலை உண்டு, அந்த நிலையை நீ முதல் ஒத்துக்கொள் என்கிறார். கடவுளை உண்டு. திருவாசகத்தில் வரும், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க, நூல் அறிவு உணரா நுண்ணியோன் காண்க. கடவுளை நீ உன் புத்தியாலே கணக்கு பண்ண முடியாது. அப்போ உன் புத்திக்கு அகப்படாமல் இருக்கிற கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவர் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. அந்த கடவுள் நிலைக்கு சொரூப நிலை என்று பெயர். அதாவது உன் புத்தியாலே அவரை நீ அறிந்து கொள்ள மாட்டாய். சிவபெருமானை பற்றி பாடத்தில் பட்ட சேக்கலார் பெருமான் முதல் பாட்டிலே அந்த கதை உங்களுக்கு தெரியும். அனபாய சோழன் சமயம் மாற வேற நூலிலே ஈடுபாடு கொள்கிறான். அப்ப நீ வேற அந்த நூல் படிக்கக்கூடாது, இன்ப நூலை படிக்காதே, பக்தி நூலை படி என்கிறார் சேக்கலார். அப்ப நான் படிக்கிறதுக்கு எழுதி கொடுங்க நீங்களே என்றார். இவர் எழுதுறார் அந்த அதை. அப்ப எழுத போய்தான் இந்த பாட்டு, முதல் பாட்டு இருக்குது பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். என்னத்துக்கு புத்தகம் எழுதினார்? சிவபெருமான படின்றதுக்கு புஸ்தகம் எழுதினார். சிவபெருமானை பத்தி படி என்று சொல்லிதான் புஸ்தகம். முதல் அடியே எழுதுறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகத்தில் இருக்கிற எவராலும் அவனை உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. உணர்ந்து ஓதற்கரியவன் என்றால் உணர்வதற்கும் அறியவன், ஓதுவதற்கும் அறியவன். இதை படித்தோன்னா பல பேர் புத்தகத்தை மூடிடுவானேன். சேக்கலாரே சொல்லியிருக்கார் சார், உணரவும் முடியாது ஓதவும் முடியாது, நாம் ஏன் கஷ்டப்படுவான் என்றால் அது புரியாதவர் அல்ல சேக்கலார். அதை சொல்ல வேணும் என்றே சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுள் என்பவன் உன் புத்திக்கு அகப்பட மாட்டான். அதை முதல் புரிந்துகொள். அந்த நிலைக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது, அதற்கு சொரூப நிலை என்று பெயர். அந்த நிலை கடவுளுக்கு இது பெயர், இது வடிவம் என்று எவனாலும் சொல்ல முடியாது. இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. பேராயிரம் படைக்கும் பெம்மானை என்று வருகிறதே, அவனு அந்த ஆண்டவன் இருக்கிறானே, அவனுக்கு இது வடிவம் இது உருவம் என்று உன் புத்தியாலே கணிக்க முடியாது. அந்த கடவுளுக்கு சொரூப நிலை கடவுள் என்று பெயர். சைவத்திலே சொரூப சிவம் என்பார். நாங்கள் இந்த சிவபெருமானோட இந்த பாம்பு சந்திரன் எல்லாம் வச்சிருக்கிறோம் நினைக்கிறோமே, இவர் இல்லை. இவர் அதுக்கு மேற்பட்ட ஒருத்தர். அவருக்கு என்ன பெயர் என்று தெரியாது, என்ன வடிவம் என்று தெரியாது. இதுல என்ன, இறைவனுக்கு பெயர் இல்லை வடிவம் இல்லை என்பதால என்ன ஆயிட்டது என்று கேட்டா, பெயரும் வடிவமும் இல்லாதவனை எந்த வடிவம் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான், என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான். அதான் கடவுள் அப்படி இருக்கிறதுக்கு நல்லது. இங்க பாருங்க, எனக்கு இதுதான் வடிவம், என் பெயர் ஜெயராஜ். ஜெயராஜ் என்று கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன், கந்தசாமி என்று கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன், எனக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? கடவுளுக்கு என்று ஒரு பெயர் இல்லை. அதனாலே எந்த பெயர் கூப்பிட்டாலும் அவர் திரும்பித்தான் பார்க்க வேணும். நான் சொல்றது புரியுங்களா? பெருமாள் என்று கூப்பிட்டு பெருமாள் வருவார், சிவபெருமான் கூப்பிட்டு சிவபெருமானா வருவார். ஆகவே பெயரில்லாத ஆண்டவன், உருவம் இல்லாத ஆண்டவனை நீ எப்படியும் கும்பிடலாம், எப்படியும் கும்பிட. அந்த நிலைக்கு சொரூப நிலை என்று பெயர். ஆண்டவன் அப்படியே நம்முடைய நம்மாலே அறியவும் முடியாமல் உணரவும் முடியாமல் இருந்தால் ஆண்டவன் என்று ஒருத்தன் இருந்தா என்ன பயன், இல்லாட்டி எங்களுக்கு என்ன பயன்? நம்மாலே அறிய முடியாத ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம், அப்படி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், எனக்கு என்ன சார் பயன்? உணரவும் முடியாமல் ஓதவும் முடியாமல் அவன் இருந்தா இருந்துட்டு போட்டும் சார் என்று சொல்லிடுவான். அதுக்காக கடவுள் என்ன செய்வார், கருணையினாலே இறங்கி வருவார். அந்த நிலையிலே இருந்து நம் அறிவுக்கு அகப்படக்கூடியதா அவனா வருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவனை நாம தேடி போக முடியாது, அவன் நம்ம தேடி வரலாம் தானே, அவன் இறங்கி வருவான். இறங்கி வருகிற பொழுது மூன்று நிலையிலே இறங்குவான் என்கிறார். மூன்று நிலையிலே கடவுள் இறங்குவான். எப்படி என்றால், முதல் நல்ல உயர் புத்தி உள்ளவனுக்கு அம்புற மாதிரி இறங்குவான். அவனுக்கு வடிவம் தேவையில்லை. அருவம் என்ற ஒரு நிலை, அருவ நிலை. அருவம் என்றால் வடிவம் இல்லாத நிலை.